பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலைகள தினமும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிய நம்ம எல்லாருமே இணைந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சிவசங்கர் அவர்கள் தற்போது நம்மோட இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, அவருடன் இணைந்து அவர்கள் கூறும் தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
நமது புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மலர்கள் சாகுபடி முறைகளை பற்றி சில கருத்துரைகளை வழங்கலாம் என்று இந்த பண்பலையில் நான் இணைந்துள்ளேன்.
சார், இப்போ தோட்டக்கலை துறையில பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சாகுபடி முறைகள் எல்லாம் நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கோம் சார். இது வந்து மலர் சாகுபடி முறைகளை குறித்து சில தகவல்கள் மக்களுக்காக சொல்லலாமே சார்?
கண்டிப்பாக சொல்றோங்க. மலர்கள் சாகுபடி முறைகள் அப்படி என்பது நமது தொன்று தொட்டு நமது முன்னோர்கள் வந்து மலர்கள் சாகுபடி இயற்கையாகவே வீட்டுக்கு அருகாமையிலும் தோட்டங்களிலும் செய்து கொண்டு வந்திருக்கின்றனர். இருப்பினும் என்ன முறைக்காக அவர்கள் விவசாயம் செய்து வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம். பொதுவாக சாகுபடி மலர்கள் சாகுபடியில் வணிக ரீதியாக, அதாவது பொருள் ஈட்ட வேண்டும் என்பதற்காக உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளும் இருக்கின்றனர். தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக உற்பத்தி செய்வர்களும் உள்ளனர். இதுதான் மலர்களை வளர்ப்பது முறையாகும். அப்படி வளர்க்கும் போது இனவிருத்தி செய்வதற்காக, அதனுடைய கன்றுகளை உற்பத்தி செய்வதற்காக சில முறைகள் உள்ளது. அதில் விதை மூலம் சாகுபடி செய்வது, உதாரணமாக சாமந்திப்பூ, செண்டுமல்லிப்பூ, அதுபோல தொட்டிகளில் வளர்க்கக்கூடிய சில மலர்கள், அதையெல்லாம் உற்பத்தி செய்வதற்கு நேரடியான விதையை போட்டு, நேரடியாக விதையை ஊன்றியே அவர்கள் செய்யும் முறையும் கையாண்டு வந்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி கன்றுகளை வெளியிலிருந்து வாங்குவது, மலர் கன்றுகளை முறையான அரசு தோட்டக்கலை பண்ணைகளிலிருந்தும் சில தனியார் நர்சரிகள் என்று சொல்லக்கூடிய மலர்கன்றுகள் விற்பனை நிலையங்களிலும் நல்ல ரகங்களை வாங்கி, அந்த ஏற்கனவே வளர்த்த சிறந்த கன்றுகளை வாங்கி நடவு செய்து அதன் மூலமும் சாகுபடி செய்து முறையையும் பயன்பட்டு இருந்து வருகின்றது. இது மட்டுமில்லாமல் சில மலர் தாவரங்களில் கிளைகளை, அதாவது கட்டிங்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கிளைகளை பயன்படுத்தியும் பூச்செடிகளை விவசாயிகள் வளர்த்து வருகின்றனர். இது திறந்த நிலையில் விவசாயம் செய்கிற முறையும் உள்ளது. இப்போ சமீப காலங்களாக ஒரு தரமான மலர்களை உற்பத்தி செய்வதற்காக நமது மாநிலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, தளி இது போன்ற பகுதிகளிலும், நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம், நிலக்கோட்டை இது போன்ற பகுதிகளிலும் பசுமை குடில் அமைத்து அதனுள்ளே மலர்களை சாகுபடி செய்து ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இவ்வாறு பல முறைகளில் மலர்கள் சாகுபடி நடைபெற்று வருகின்றது.
சார், இப்போ மலர்கள் வந்து எந்த முறையில சாகுபடி செய்யறோம் அப்படின்ற தகவலை ரொம்ப புரியுற மாதிரி சொன்னீங்க சார். இப்போ மலர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான மலர்கள்லாம் இருக்குது சார். அதுல சில இது நல்லா லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கதும், சில இது அந்த அளவுக்கு லாபம் வராததாகவும் இருக்கும் சார். சந்தைப்படுத்துதல் முறையை பற்றி சில தகவல்கள் சொல்லுங்க சார்.
சரிங்க மேடம், கண்டிப்பாக சொல்றோம். இப்போ அடிப்படையாக மலர்களை வந்து நீங்க இரண்டு வகையா பிரிச்சிடலாம். ஒன்னு வந்து கமர்ஷியல் ஃபிளவர்ஸ், ஆங்கிலத்தில் சொல்லாத வணிக மலர். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆர்னமெண்டல் அப்படின்றவங்க, அழகு பொருட்களாகவும் தோட்டத்தில் ஒரு இடத்தை ஒரு அழகுபடுத்துவதற்காகவும் பயிரிடப்படும் முறைகளும் உள்ளது. அவ்வாறு செய்வதில் நீங்கள் கேட்ட கேள்வி போல் வினாக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க என்ன சொல்றீங்க, சில மலர்கள் வந்து வியாபார நோக்கோடு செய்ய முடியவில்லை, அதற்கு விலை போகவில்லை சந்தையில் அப்படின்னு சொல்றீங்க. நம்மளது விவசாயிகள் பெரும்பாலும் உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்துவது மல்லிகை, ரோஜா, சாமந்தி, செண்டுமல்லி, அரளி இது போன்ற மலர்களையும் உற்பத்தி செய்து வருகின்றனர். அது நமது தோட்டக்கலையில் என்ன சொல்லணும்னா தளர்வான மலர்கள், அதாவது உதிரி பூக்களாக பயன்படுத்தப்படுவது. இன்னொன்று கட்டிங்ஸ், அதாவது கட் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது மலர் கட்டிங்ஸ், அது வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மலர்களும் உள்ளது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மலர்களில் பார்த்தோமானால் அதனுடைய தண்டு எவ்வளவு நீளம் உள்ளதோ அது வகைப்படுத்தப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் அது பசுமை குடிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. திறந்த நிலையில் செய்யும் போது, அந்த திறந்த வெளியில் விவசாயம் செய்யும் போது அதனுடைய தண்டு பகுதியானது வளைந்து காணப்படும், இயற்கையாகவே சில பூச்சிகளின் தாக்கம் ஏற்படும். இதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு அதற்கு தேவையான தட்பவெப்ப சூழ்நிலையை பசுமை குடிலில் அதற்கு கொடுத்து வளர்த்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது விவசாயிகள் அதிக லாபம் அடைகின்றனர். நமது பகுதியிலேயே சொல்ல வேண்டுமானால் நமது மதுரை விமான நிலையத்திலிருந்து மேலை நாடுகளுக்கு சிவகங்கை மாவட்டம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இப்பகுதிகளிலிருந்தான் திண்டுக்கல் இது போன்ற இடங்களிலிருந்து சம்மங்கி பூக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த உதிரி பூக்களான சொல்லக்கூடிய மல்லிகை, ரோஜா, சாமந்தி, செண்டு மல்லி போன்ற பூக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே அதிகப்படியான மகசூல், அதற்கான சூழல், தட்பவெப்ப சூழல் ஏதுவான சூழலில் மட்டுமே அதிகப்படியான உற்பத்தியை தருகின்றன. அவ்வாறு தரும்போதும் பார்த்தோமானால் விலை ரொம்பவும் குறைந்து விவசாயிகள் அதை என்ன செய்வது என்று தெரியாத சூழல் ஏற்படுகிறது. அப்போ அந்த மாதிரி தருணம் வரும்போது ஒரு ஒரு 2 ஏக்கர் இல்லை 1 ஏக்கர் ஒரு விவசாயி வைத்திருக்கிறார் என்றால் ஒரு கலந்து வேறு வேறு விதமான மலர்களை உற்பத்தி செய்து லாபம் ஈட்டிக் கொள்வதுதான் நல்ல சிறந்த முறையாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு விவசாயி இருக்கும் அனைத்து நிலத்திலையுமே மல்லிகையே போட்டு விடாமல் மல்லிகை, சாமந்தி, ரோஜா, தம்மங்கி மலர் இது போன்று பல வகையான பூச்செடிகளை உற்பத்தி செய்து அதிலும் குறிப்பாக அரளி பூக்களுக்கு அதிக மார்க்கெட்டிங் இருக்கின்றது. அது நிறைய விவசாயிகளுக்கு புரிவதில்லை. அரளிப்பூக்கு மார்க்கெட்டில் அதிக விலை போகின்றது. ஒரு முழம் அரளிப்பூ தொய்தல் மாலை வாங்கணும்னா 50 ரூபாய் போகிறது. இந்த குறிப்பிட்ட காலங்களில் பார்த்தோம்னால் இப்போது மல்லிகைப்பூ வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு முழம் மார்க்கெட்டில் கிடைக்கின்றது. இது சீசன், இந்த சம்மர்ல நமக்கு எப்பவுமே இந்த கோடை காலங்களில் மல்லிகைப்பூ வந்து அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரளி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சிலேயே தான் நீங்க வந்து மார்க்கெட்டில் பார்க்க முடியும். அந்த 50 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபாய்க்கு குறைவதே இல்லை. அதனால வந்து விவசாயிகள் அதிலும் கவனம் கொடுத்து வெறும் மல்லிகையும் ரோஜா சாமந்தி மட்டும் விவசாயம் செய்யாமல் இது போன்று எது மார்க்கெட்ல அரிதா கிடைக்குது, டிமாண்டோட எது இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து அந்த பகுதிக்கு தகுந்தாற் போல, அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தகுந்தாற் போல விவசாயம் செய்து கொண்டால் சிறப்பாக வருமானத்தை பெறலாம் என்பது கருத்து தெரிவிக்கின்றேன்.
சார், இப்போ நம்ம எந்த முறையில அதிக லாபம் ஈட்டலாம் என்ற தகவலை வந்து விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்போ நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே அந்த அலங்கரிக்கிறதுக்கு வந்து மலர்களை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய மலர்களையும் அதை ஆராய்ச்சி பண்ணுவோம்ல சார், மலர்களை பத்தின பல ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு, அந்த ஆராய்ச்சி குறித்த தகவல்களும் சொல்ல முடியுங்களா சார்?
அவசியம் சொல்றேன் மேடம். இப்போ நம்ம தொன்று தொட்டு நம்மளுடைய கலாச்சாரத்திலேயே அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் பார்த்தீங்கன்னா மலர்கள் அலங்காரம் இல்லாமல் இருந்ததே இல்லை. அது திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, திருமண விழாக்களாக இருந்தாலும் சரி, இல்லை அனைத்து மத சுப நிகழ்ச்சிகள், ஆலய நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் மலர்களுக்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை நமது காலங்காலமாக நமது முன்னோர்கள் வரை இன்று வரை நம்ம பயன்பாட்டில் தான் வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலில் பார்த்தோமானால் இந்த தளர்வான மலர்கள் என்று சொல்லக்கூடிய உதிரி மலர்களான அனைத்து மலர்களுமே இங்கு மாலையாக பொய்து அது இங்கு நம்ம பயன்பாட்டில் இருந்து வருகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய ஒரு ஒரு சமீப ஒரு காலங்களாக எந்த ஒரு அரசு விழாக்களாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரி விழாவாக இருந்தாலும் சரி, வரவேற்பு அறையில் ரங்கோலி போன்று கோலம் அமைத்து மலர்களை அதில் அலங்காரம் செய்து அழகான ஒரு வரவேற்பறையை இந்த மலர்கள் பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஃபங்க்ஷனிலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து உங்களுக்கு இந்த மலர் வளையம், மலர் கொத்து இது எல்லாமே நம்ம வந்து கொடுக்கக்கூடிய சொல்ல, அதுக்கு வந்து கட் ஃப்ளவர்ஸ், அனைத்து வகையான கட் ஃப்ளவர்ஸும், அதாவது கட் ஃப்ளவர்ஸ்ன்னு நான் எதை சொல்றேன் அப்படின்னாக்கா மலர் கட்டிங்ஸ், இப்போ இந்த ரோஜா மலர் கட்டிங்ஸு, கார்னேஷன் கட்டிங்ஸு, அப்புறம் அந்த கிளாடியோலஸ்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பூ, இது எல்லாமே வந்துட்டு பொக்கே ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அதில் தயாரித்து ஒரு நல்ல லாபகரமான நோக்கத்தோடு உற்பத்தி செய்கிறாங்க. அதுவும் வந்து அதுவும் இந்த விழாக்களிலையும் அனைத்து விஐபி ஃபங்க்ஷன்லையும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு மலர் கண்காட்சி ஒரு இடத்துல நம்ம மாநிலத்துல நடத்தினாலும் அங்கு அமைக்கப்படும் மலர் கூண்டுகள், ஒரு வண்ணத்து பூச்சி போன்ற அமைப்புகள், பறவைகள் போன்ற அமைப்புகள், இதையெல்லாம் மலர்களை கொண்டு அழகாக வடிவமைத்து அலங்காரம் செய்து நாம் இப்போது பயன்பாட்டில் வைத்திருக்கின்றோம். அவை பார்ப்பவர்களின் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துவதாக தான் நம் எல்லாரும் இப்போது செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் இந்த மலர்களுக்கு என்று ஒரு முக்கியத்துவம் எப்போதும் எல்லா வகையிலும் இருந்து வருகிறது. இதுக்கு முன்னாடி நீங்க பேசின அந்த பயன்பாட்டுல மட்டும் இல்லாம இந்த மாதிரி அலங்காரத்துல மலர்கள் பெரும் பங்கு ஆற்றி வருகின்றது. இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நீங்க கேக்குறீங்க. இந்த ஆராய்ச்சிகள் நமது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடைய மலர் ஆராய்ச்சி நிலையம் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது இதனை எப்படி சாகுபடி செய்யும் முறைகளை பற்றியும், அதாவது அன்சீசன்ல கூட நமக்கு பூ தேவைப்படுது, சீசன்ல சீப்பாஸ்ட் சோசா அதாவது ரொம்ப குறைந்த விலைக்கு போகக்கூடிய பூ வந்து அதிகமா உற்பத்தி ஆகிடுது, அது அதே வந்து சீசன் இல்லாதப்ப விலை அதிகமா இருக்குது இல்லையா, அந்த தருணங்களும் எப்படி வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்வது, ஆஃப் சீசன் சொல்லக்கூடிய தருணத்திலையும் நம்ம அந்த குறிப்பிட்ட மலர்களை எவ்வாறு உற்பத்தி செய்வது, அதுக்கு தேவையான தட்பவெப்ப சூழ்நிலையை உருவாக்கி மலர்களை உற்பத்தி செய்து நம்மளது அந்த டிமாண்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு போல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது சம்பந்தமாகவும் நமது விவசாயிகளுக்கு மலர் ஆராய்ச்சி நிலையத்தில் நவீன சாகுபடி முறைகளை பற்றி செய்முறை வகுப்புகள் பயிற்சிகள் எல்லாம் வழங்கி வருகின்றனர். ஒரு தாவரம் வளர வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன ஊட்டச்சத்து மேம்பாடு எல்லாம் பராமரிக்க வேண்டும், சரியான நாற்றுகளை எப்படி தேர்வு செய்வது, பொருத்தமான ரகங்களை அந்த பகுதியில் எதை உற்பத்தி செய்தால் நல்ல மகசூலை பெற முடியும், நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும், அது உகந்த நீர்ப்பாசனம், களை மற்றும் பூச்சிக்கொல்லி மேலாண்மை இது போன்று, அப்புறம் அதன் பிறகு அறுவடை செய்வதற்கான காலங்கள், அறுவடை செய்த பின்பு அதை எவ்வாறு விவசாயி சந்தைப்படுத்த வேண்டும், இதற்கு தொடர்பான அனைத்து ஆராய்ச்சிகளும் நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்தின் மலர் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. மேடம்
சார், இப்போ இந்த மலர் ஆராய்ச்சி துறையில எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொன்னீங்க சார். அடுத்து வந்து இந்த மலர் உற்பத்தியில நிலையான நடைமுறைகள் நம்ம பல மேற்கொண்டு இருப்போம் சார், அந்த நடைமுறைகளை குறித்து சில தகவல்கள் சொல்லுங்க சார்.
நிலையான நடைமுறைகள் அப்படின்றது நம்ம காலங்காலமாகவே வந்து விவசாயிகள் என்ன முறையை பராமரித்துட்டு வந்தாலும் நம்மளது பல்கலைக்கழகம் வந்து உழவர் கையேடு அப்படின்றது மாதிரி அனைத்து விதமான தாவரங்களுக்கும் நமது வேளாண் பல்கலைக்கழகம் விவசாயிகளுக்காக கிராப் ப்ரொடக்ஷன் கைடு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த பயிர்களை எவ்வாறு சாகுபடி செய்வதற்கு வழிகாட்டியாக வெளியிட்டுள்ளார்கள். அதுல வந்து எந்த ஒரு மலர் செடியாக இருந்தாலும் அதற்கான பருவ காலம் எது, அதை எந்த பருவத்தில் விதையை விதைக்க வேண்டும், எவ்வளவு நாட்களில் அதை நம்ம அந்த நாற்றை பறித்து வயலில் நம்மளது முறையான வயலில் அதாவது பண்படுத்தப்பட்ட நிலத்தில் எவ்வாறு அதை நடவு செய்ய வேண்டும், எவ்வளவு இடைவெளி நடவு செய்ய வேண்டும், ஒவ்வொரு ரகத்திற்கும் இடைவெளி மாறுபடும். பொதுவாக ஒரு மல்லிகை செடி என்றால் ஒரு 1.5 × 1.5 அது 1.5 மீட்டருக்கு 1.5 மீட்டர் அகலத்துல கேப் விட்டு நடணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுவே வேறு ரகமா இருந்தாக்கா அந்த மல்லிகையிலேயே குண்டு மல்லிக்கு ஒரு இடைவெளியோ இல்ல ஜாதி மல்லிக்கு வேறொரு இடைவெளியோ, இது போன்று ஒவ்வொரு மலருக்குமே நான் சொல்லுவது ஒரு உதாரணமாக மல்லிகை செடி மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஒரு செண்டு மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சாமந்தி பூவா இருக்கட்டும் இல்ல செவ்வந்தி பூவாக இருக்கட்டும், எந்த ஒரு மலர் செடியாக இருந்தாலும் அதற்கான இடைவெளி அவசியம் தேவை. ஒரு தாவரத்திற்கும் இன்னொரு தாவரத்திற்கும் அந்த இடைவெளியை ஒரு வரிசைக்கும் ஒரு வரிசைக்கும் உள்ள இடைவெளி, இந்த இடைவெளியை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று அந்த கைடில் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது இப்போது நம்ம அதை பற்றி பேசுவோம் என்றால் எல்லா மலர்களுக்கும் நாம் விளக்கமாக கூற வேண்டும், அதற்கான டைம் இப்போது நமக்கு பத்தாது. தளர்வான மலர்கள் என்று சொல்லக்கூடிய உதிரி மலர்களாக லூஸ் ஃப்ளவரை உற்பத்தி செய்வதற்கு என்று தனி கட்டுரை உள்ளது, அது கட் ஃப்ளவர்ஸ்க்குன்னு ஒரு தனி இடைவெளி, அதற்கு தேவையான உரங்கள், அதற்கு எவ்வாறு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் அப்படின்றதன இதெல்லாம் ஒரு நடைமுறைகள் இருந்து வருகின்றன. ஆனால் இப்பொழுது நான் என்ன கூறுகின்றேன் என்றால் விவசாயிகள் எந்த ஒரு மலரை உற்பத்தி செய்ய வேண்டுமென்றாலும் முதலில் தரமான விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், விதை நாற்றுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பகுதியில் வறட்சியாக இருந்தாலும் உவர்நிலமாக இருந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய ரகம் எதுவோ அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் நடவு செய்ய வேண்டும். குறிப்பிட்ட அந்த ரகத்திற்கான இடைவெளியை அழகாக பயன்படுத்த வேண்டும். ஏற்றாற்போல் நம்மளால் நடவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நீர்ப்பாசனத்தை முறையான அளவு இட வேண்டும். தேவையற்ற தருணங்களில் நீர்ப்பாசனத்தை அதிகப்படுத்துவதோ, மற்ற சமயங்களில் குறைவான நீர் கொடுப்பதோ, இது மாதிரிலாம் இல்லாமல் சமச்சீரான நீர். நமக்கு ஒரு வருடத்திற்கு இவ்வளவு மழை சராசரியாக இருக்க வேண்டும் என்று எப்படி சொல்லுகிறோமோ, ஒரு வருடத்துக்கு 100-120 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர் வரைக்கும் வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே போல ஒரு மண்ணுடைய ஈரப்பதம் போதுமான அளவு எவ்வளவு இருக்கணுமோ அது எப்பவுமே பராமரிக்கணும். அதிகப்படியாகவும் போகக்கூடாது, ரொம்ப வறட்சியாகவும் போகக்கூடாது. அதே போல எந்த செடிக்கு காவாத்து செய்தல் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ருனிங், எப்ப சீசன் இல்லாத டைம்ல ஒரு அறுவடை காலம் முடிந்த பிறகு அதை நம்ம எப்படி ப்ரூன் பண்ணி விடணுமோ அதை கரெக்டா அவங்க செய்து விடணும். அப்பதான் மறு சீசனுக்கு வர்றதுக்குள்ளார அந்த வெஜிடேட்டிவ் ஷூட் என்று சொல்லக்கூடியது கரெக்டான தருணத்துல உற்பத்தி ஆகி ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்னு வரக்கூடிய அந்த எப்ப நமக்கு வந்து பட்ஸ் ஃப்ளவர் பூ மொட்டு வைக்க வேண்டுமோ அந்த காலங்களில் அருமையாக வைத்து நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். உர மேலாண்மையும் சிறப்பாக செய்யணும். உரம் வைப்பது என்பது அந்த தாவரத்துக்கு அருகாமையில ஒரு 6 அடிக்கு பக்கத்துல தள்ளி தான் வைக்கணும். வேருக்கு பக்கத்திலேயே செடியோட தண்டு பகுதியிலேயே போய் வைக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம விவசாயிகள் பெரிய தவறு, அதுதான் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே வேறு தண்டு ஓரத்திலேயே வச்சிடுறாங்க, அதை வந்து தாவரம் எடுத்துக்காது. அவசியம் வந்து ஒரு செடி இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 30-40 சென்டிமீட்டர், அதாவது தாவரத்தோடைய அதனுடைய கேரக்டர்ஸ் பொறுத்து, அதாவது பர்மனண்டாக வைத்திருக்கக்கூடிய நிலையான செடியாக இருந்ததுன்னா அது வந்து வேர் விட்டு அதனுடைய உணவு அருந்தும் வேர் வந்து கொஞ்சம் தள்ளி பக்கவாட்டில் இருக்கும். அதனால ஒரு 30-45 சென்டிமீட்டருக்கு அது பக்கத்துல தான் நம்ம வந்து சின்னதாக ஒரு ட்ரென்ச் எடுத்து அதுக்கு உரம் வைக்க வேண்டும். அதன் பிறகு வந்து களை மற்றும் பூச்சி மேலாண்மை, இயற்கை வழி பூச்சிக்கொல்லிகளாக தயாரித்து நம்ம வந்து பூச்சிகளை இப்போது கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்றதுதான் நம்ம வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம கூறி வேண்டும். ஏன்னா இயற்கை விவசாயத்திற்கு அனைத்து விவசாயிகளையும் மாற்றுவதே எங்களோடது முழு நோக்கமாக இருக்கின்றது. ஏன்னா நம்மளுடைய அழிவின் நோக்கி போய் கொண்டிருக்கின்ற ஒரு தருணம் வந்துட்டு இருக்கிறது. ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இயற்கை வழியில் 3G கரைசல் என்று சொல்லக்கூடிய பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி 3 பொருள்களையும் எடுத்து சம அளவு எடுத்து அரைத்து அதனுடைய சாறை எடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். தெளிப்பான் மூலயமாக அடிச்சோம்னாக்கா பூச்சி கட்டுப்படி ஆகும். அப்படி அது போன்று செய்து கொள்வதெல்லாம் சில வழிமுறைகளை நாம் பயன்படுத்தி வந்து விவசாயிகள் வர வேண்டும் என்று கூறுகிறோம். பூக்களை புத்துணர்ச்சியாக வைக்கணும். அறுவடைக்கு பிறகு எப்படி நம்ம அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது, ஏன்னா மார்க்கெட்டுக்கு நம்ம சந்தைப்படுத்த வரைக்கும் அதை பார்க்கணும். எல்லா பூக்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் செல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறுவடை செய்த தினத்திலிருந்து அதனுடைய புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய டைம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி அதனுடைய ஈரப்பதத்தை பராமரிக்கணும், இது போன்ற முறைகளை சிறப்பாக விவசாயிகள் கடைபிடித்தே ஆகணும். கடைபிடிச்சாதான் அதுக்கான மகசூல் மட்டும் பெறுவது அல்ல, அறுவடைக்கு பிறகு அதை சந்தைப்படுத்தி அதிலிருந்து அவர்கள் அந்த லாபத்தை ஈட்டுவது வரைக்கும் சிறந்த முறைகளை, நிலையான முறைகளை கையாள வேண்டும் என்று இங்கு கூறுகின்றேன்.
சார், இப்போ மலர் உற்பத்தியில நிலையான நடைமுறைகள் குறித்து சொல்லிட்டீங்க சார். இப்ப இந்த மலர் சாகுபடி வந்து அதிகமா எந்த மாநிலங்கள்ல செஞ்சிட்டு இருக்காங்க, அதோட ஏற்றுமதி முறைகள் எப்படி சார் இருக்கு?
அவசியம் சொல்றேன் மேடம். நம்ம இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னாக்கா தளர்வான மலர்கள் உற்பத்தி இருந்தாலும் சரி, நம்ம வந்து கட்டிங்ஸ், ஃப்ளோரல் கட்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து கட் ஃப்ளவர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடு தான் இதில் வந்து நம்ம இந்திய அளவில் முன்னிலையில் இருக்குது. அதில் அதுவும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மலர்கள் சாகுபடியில் 21% நம்ம மாநிலம் வந்து பெற்று முதலிடத்தில் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றது. நமக்கு அடுத்தபடியாக கர்நாடகா மாநிலத்தில் 16% பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு வந்து மத்திய பிரதேச மாநிலத்திலேருந்து 14% பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் 12% வந்து மலர்கள் உற்பத்தி செய்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இந்திய அளவில் தமிழ்நாடு தான் நம்ம வந்து மலர்கள் உற்பத்தியில முன்னிலை வகித்து வந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நம்ம திண்டுக்கல் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து மலர்கள் உற்பத்தியில நம்ம மாநில தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு மாநிலங்கள் மாவட்டங்களிலும் சிறப்பாக மலர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது மேடம். இங்கிருந்து ஏற்றுமதி அப்படின்னு நீங்க சொல்றது அப்படின்னாக்கா, நான் ரெண்டு இடம் நமக்கு சொல்லலாம். ஒண்ணு, இதுக்கு முன்புலாம் வந்து 2022 முன்னாடி வரைக்கும் வந்து நமக்கு வந்து உற்பத்தி ஏற்றுமதி பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகா மாநிலத்துலதான் போய் நம்ம ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பெங்களூர்ல. ஏன்னா நமக்கு வந்து ஒசூர் வந்து ஒரு அருமையான மலர் உற்பத்திக்கான தகுந்த ஏரியாவா இருந்தது. அதனால அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த தளி, தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி இந்த பகுதிகள் எல்லாம் நிறைய பசுமை குடில்கள் அமைத்து கட்ஃப்ளவர்ஸ் அந்த மலர் கட்டிங்ஸ் நிறைய உற்பத்தி செய்து அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. அது தற்சமயம் பார்த்தோமானால் நமது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்டர்நேஷனல் ஃப்ளோரல் ஆக்ஷன் சென்டர் அது விற்பனை கூடத்த ஒசூர்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து 2022 நம்மளுடைய முதல்வர் இனாகுரேட் பண்ணாங்க. ஒரு 20 crores அவங்க ஓபன் பண்ணாங்க. ஒரே சமயத்துல அங்க வந்து ஒரு 2000 டன்ஸ் மலர்களை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு யூனிட்டையும், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலு, ஒரு 16 ரீட்டைல் அவுட்லெட்ஸ் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அங்கிருந்து நமக்கு வந்து அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்ற இது ஃப்ளவர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் இதை வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே நமக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை பகுதியில் ஒரு நிறைய மல்லிகை செடி வகைகளை ரகங்களை உற்பத்தி செய்து வருகிறார்கள். இங்கும் நமக்கு வந்துட்டு அருகாமையில் மார்க்கெட் என்று சொல்லணும்னா ஏர்போர்ட், நமக்கு மதுரை ஏர்போர்ட் மூலமாக மேலை நாடுகளுக்கு நம்மளுடைய மலர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றோம்.
சார், இப்போ ஏற்றுமதி முறைகளையும் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களும் குறித்து பல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க சார். அடுத்தபடியா, இப்ப எந்த ஒரு விவசாய பொருட்களை பார்த்தாலுமே நம்ம விளைவிச்சு விற்பதை விட அதை மதிப்பு கூட்டப்பட்டு விற்கிறதுனால அதிக லாபம் கிடைக்குது சார். மலர்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் யாவை சார்? அவை எந்த அளவுக்கு விற்கப்படுது சார்?
ஆமா மேடம், இப்போதைக்கு வந்து அனைத்து பொருள்களுமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களுக்கு விலை வந்து கூடுதலாக கிடைக்கிறதுனால விவசாயிகள் தங்களுடைய பொருளை எவ்வாறு வந்து மதிப்பு கூட்ட முடியும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தணும். அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம மலர்கள்ல இதுக்கு முன்பாக வரைக்கும் நம்ம வந்து அந்த பூவை வெறும் மாலையாக கட்டுவதோ இல்லைனாக்கா வந்து உதிரி பூக்களாக விற்பதோ இப்படிதான் நம்ம வந்து விவசாயிகள் செய்து வந்தாங்க. அதன் மூலமாக அவங்க லாபத்தை அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே மலர்களை தற்சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகு பொருளாக பயன்படுத்தும் போது வேணி மேக்கிங் அப்படின்னு சொல்றது திருமண பெண் அலங்காரத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில பூக்கள் வகைகளை நம்ம அந்த எது நந்தியாவட்டம் என்று சொல்லக்கூடிய மலர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேரத்துல வந்து சிவாலயங்களில் மட்டும்தான் இருக்கும். இப்போ அதையே அதிகப்படியாக விவசாயம் செய்து வருகிறார்கள். அந்த மலர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம திருமண பெண் அலங்காரத்திற்குன்ற தனித்துவம் பெறுகிறது. மார்க்கெட்ல குண்டு மல்லி மாதிரியே உங்களுக்கு தெரியும், ஆனா அது குண்டு மல்லி இல்லை, அது வந்து நம்ம நந்தியார் வட்டம் என்று சொல்லக்கூடிய ரகத்துல பெரிய பூங்க. அந்த இது வந்து இப்ப நமக்கு வந்து வேல்யூ அடிஷன், ஆங்கிலத்துல சொல்லணும்னா வேல்யூ அடிஷன்ல அது போகுது. நீங்க சொல்லக்கூடிய இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னாக்க உலர்ந்த மலர்களாக அதை பதப்படுத்தி அதன் மூலயமாக மதிப்பு ஒரு பொருளுடைய மதிப்பை கூட்டுறது. அப்புறம் பாட்போரின்னு சொல்லக்கூடிய உலர்ந்த மலர் இதழ்களை அதுக்குடைய அலங்காரம் பண்ணி அதுக்கான சிறப்பான பொருள்களை அது கூட சேர்த்து வாசனை பொருள்களை சேர்த்து அதன் மூலயமாக மதிப்பு அந்த மலர்களுக்கு மதிப்பு அந்த மலர் இதழ்களை வீணாக்காமல் அதற்கு அவைகளுக்கு ஒரு மதிப்பு கூட்டி ஒரு ஏற்றுமதி செய்வது விற்பனை செய்வது செய்து கொண்டு வருகின்றனர். இதையெல்லாம் தாண்டி ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்றது அதாவது மலர்களிலிருந்து பெறப்படக்கூடிய எண்ணெய் வந்து ஆங்கிலத்துல கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூ விதைகளிலிருந்து பெறக்கூடிய எண்ணெய் கான்கிரீட். இது வந்து நம்ம மாநிலத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டையில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் அதாவது எவ்வாறு மலர்களிலிருந்து மலர் விதைகளிலிருந்து எண்ணெயை எடுப்பது என்ற ஒரு இது வச்சுக்கிறாங்க. அவங்க அதிலிருந்து மலர் விதைகளிலிருந்து இதழ்களிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுத்து அதை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது ரோஜா மலர், மல்லிகை மலர், சம்மங்கி மலர், தாமரை மலர், இதெல்லாம் எல்லா பூக்களிலுமே அவர்கள் செய்து கொண்டு வருகின்றாங்க. அதிலும் குறிப்பாக இந்த ஒரு மல்லிகை மலரை உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் பிச்சுப்பூ என்று சொல்லக்கூடிய ஜாதி மல்லியில் ஒரு அதிகப்படியான வாசனை திரவியம் இருப்பதால் அந்த மலர்களை மலர்களுக்கு அதிக கவனம் கொடுத்து அதிலிருந்து அந்த கான்கிரீட்டை எடுத்து வருகின்றனர். இது எவ்வாறு பயன்படுகின்றது அப்படின்னா, நமது வாசனை திரவியங்கள் தயாரிப்பதில் நறுமண சிகிச்சை ஒரு ஒரு இது வந்து ஒரு மெடிசினல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா சில நோயாளிகளுக்கு ஒரு மென்டலி அஃபெக்டட் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஒரு வாசனை மூலமாக அவங்களுடைய மைண்டு ரிலாக்ஸ் ஆச்சுனாக்கா அவங்க அமைதியான முறைக்கு மாறுறாங்க அப்படின்றாலும் நறுமண சிகிச்சையாகவும் இதை பயன்படுத்துறாங்க. அப்புறம் அழகு சாதன பொருட்கள் உற்பத்தியில முகம் பொலிவு பெறுவதற்காக உள்ளது, இல்லை தலையில் தடவக்கூடிய தேங்காய் எண்ணெயிலும் இப்போ நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க, பாராசூட் எண்ணெயில ஜாஸ்மின் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நம்ம மல்லிகையுடைய வாசனை அந்த தேங்காய் எண்ணெயில வரும். அது எவ்வாறு வருகின்றது என்றால், இந்த மாதிரி மல்லிகை பூக்களிலிருந்து பெறப்பட்ட அந்த எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயில் கலந்து வருகிறது. அந்த மாதிரி அந்த பொருளை பூவாக மட்டுமே நம்ம மலர்களை இதுவரும் பயன்படுத்தி வந்து கொண்டிருந்தோம். அவ்வாறு இல்லாமல் அந்த மலர்களை கொண்டு அதிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுத்து அந்த கான்கிரீட்டை பிரித்தெடுத்து அதை சோப்பு தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியிலையும், நம்ம வாசனை திரவியங்கள் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியிலையும், பெர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்தை சொல்றோம் அந்த வாசனை திரவியங்கள்ல, அப்புறம் நறுமண சிகிச்சைக்காகவும் பல்வேறு வேல்யூ அடிஷன்ஸ் மதிப்பு கூட்டப்பட்டு இந்த மலர்களிலிருந்து நம்ம செய்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, அப்புறம் நம்ம ஜாம் தயாரிக்கிறது, ஜெல்லி தயாரிக்கிறது, இந்த மலர் இதழ்களை உணவாக, அதாவது சில மருத்துவ உணவாகவும் இதை நம்ம பயன்படுத்திக் கொண்டோம். அப்புறம் ஃப்ளவர் டீ, இப்போ ஒரு குறுகிய காலத்திற்கு முன்பு நிறைய மீடியாவிலலாம் ஒரு செய்தி வந்தது என்ன அப்படின்னாக்கா, செம்பருத்தி பூ வந்து நம்ம வந்து சுடு தண்ணியில ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு டீ மாதிரி போட்டு அதை நம்ம பருகி வந்தால் நம்ம வந்து உடல் வந்து நல்ல ஒரு பொலிவு பெறும் அப்படின்றது, நம்ம தோல் சருமங்கள்லாம் எந்த வியாதியும் இல்லாமல் நல்லா வந்து பல பலன்னு மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம கருத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதுபோல உண்மையாகவே ரோஜா இதழ், செம்பருத்தி இதழ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம டீ குடிக்கிறோமோ அதே போல ஃப்ளவர் மலர் இதழ் போட்டு நம்ம அதுலேருந்து டீயாக தேநீராக மாரி நம்ம எடுத்துக்கொண்டாக்கா உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இது இல்லாமல் மருத்துவ பூ செடிகள்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆவாரை பூ, நித்திய கல்யாணி பூ, இது எல்லாமே நம்மளுடைய உடல்நிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கு அவசியமான ஒன்றாக இருக்குது. அதனால் ஃப்ளவர் டீ அப்படின்றதும் இப்போ ஒரு வேல்யூ அடிஷன்ஸாக போயிட்டு இருக்குது. அப்புறம் ரோஸ் வாட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பன்னீர் எசன்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்ட்டு இந்த ரோஜா இதழ்லேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த வாட்டரை நம்ம பல்வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிறோம். சந்தனத்தில் சேர்த்துக்கிறோம், இல்லை அனைத்து ஃபங்க்ஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம அந்த மதிப்பு கூட்டப்படும் பொருள் என்று நம்ம அழைக்கிறோங்க. இது மூலயமா நல்ல ஒரு லாபகம் இந்த விவசாயிகளுக்கு ஒரு அந்த மலர்களாக விற்பதை விட இவ்வாறு வேல்யூ அடிஷன் செய்து அந்த பொருள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அதிகம் என்றே கூறலாம். அதற்கு விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டும் மேடம்.
சார், இப்போ மலர்களை அப்படியே விளைவித்து விற்பதற்காகவும் விற்பதற்கு உள்ள வேறுபாடும் அத மதிப்பு கூட்டினா எந்த அளவுக்கு லாபம் தரும் அப்படின்ற தகவல்களை ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். இப்ப இயல்பாவே பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூவை மதுரையில இருந்து இப்ப புதுக்கோட்டைக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்கன்னா அது அதோட இயல்பு தன்மை வாடாம இருப்பதற்காக சில முறைகளை மேற்கொண்டுதான் சார் கொண்டுட்டு வர்றாங்க. அந்த மலர் வந்து மாறாமல் இருப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும், அதற்கு எந்த மாதிரியான முறைகள் எல்லாம் மேற்கொள்றாங்க சார்?
அவசியம் சொல்றேன் மேடம். இப்போ நமக்கு வந்து சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு மலரோட இயல்பு தன்மை எத்தனை நாள் வரைக்கும் அது வாடாம இருக்கும் அப்படின்னு இருக்குது. அது வந்து நார்மலா பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2-3 நாள் வரைக்கும் தான் வந்து நம்ம அந்த லூஸ் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தளர்வு மலர்கள் இருக்கும். அது இது எதை பொறுத்து நம்ம இதை வகைப்படுத்துறோம் அப்படின்னா, பூவியோட வகை, அதாவது மலர்களின் வகை. அடுத்தது பருவம். நம்ம பருவம்னா இப்ப நமக்கு நடக்கக்கூடிய காலங்கள், இந்த குளிர்காலத்துல இருக்கிறோமா இல்ல கோடை காலத்துல இருக்கிறோமா அப்படின்றத பொறுத்து இருக்கு. அப்புறம் நம்மளுடைய சேமிப்பு நிலை, எவ்வாறு நம்ம சேமிச்சு வைக்கிறோம், அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய நிலை, நம்ம ஏசி ரூம்ல வச்சிருக்கிறோமா இல்ல கூலிங் இல்லாத பிளேஸ்ல வச்சிருக்கோமா ஓப்பன் கண்டிஷன்ல வச்சிருக்கிறோமா, அதை பொறுத்து தான் வந்து இதனுடைய தன்மை மாறும். இப்போ சம்மங்கி பூவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஒன்னுல இருந்து ரெண்டு நாட்கள் தான் அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அதை புத்துணர்ச்சியே இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து லைட்டாக டின்சஸ் கலர் ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்கும். அதனுடைய சுமலே நீங்கள் வீட்லேயே வச்சுருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், சுமல் சேஞ்ச் ஆகிடும், மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு நாள் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் தான் நமக்கு சம்மங்கி பூவே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த புதுக்கோட்டையில் உற்பத்தி பண்ணுறது, மதுரை மார்க்கெட்டுக்கு போகிறது, இது எல்லாமே அந்த மாலை வேலையில் அவங்க அறுவடை செய்து உடனே ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க, அடுத்த நாள் அது ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் ரீச் ஆகிடணும். அந்த மாதிரி தான் இதை பண்ணுறாங்க. அப்படி ஏற்றுமதி செய்தால் தான் அதுக்கான லாபம் போகும். ரெண்டு நாள் ஒன்றரை நாள் ரெண்டு நாள் தள்ளிடுச்சு அப்படின்னாக்கா அதனுடைய தன்மை, அதனுடைய வாசனை தன்மை குறைந்து போய்விடுது. அதே இந்த லூஸ் ஃப்ளவர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, தளரும் மலர்லேயே மலர்களிலேயே சாமந்தி பூவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நீடிச்சு இருக்கும். நம்ம வீட்லயே வாங்கிட்டு வந்து வைக்கும்போது நீங்க பாத்திருப்பீங்க, இந்த சாமந்தி என்ற செவ்வந்தி பூ பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய தன்மை வந்து மாறுறதுக்கு அதனுடைய இயல்பு நிலை, அதுதான் செல்ஃப் லைஃப்னு நம்ம வந்து ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதனுடைய தன்மை இருப்பதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டுல இருந்து மூன்று நாட்கள் வரை ஆகும். அதே மல்லிகை பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அது ஒரு நாள் மரா ரெண்டு நாள், அதாவது நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய, அதாவது சேமிப்பு நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதை பொறுத்து தான் அது இருக்கும். இல்லைனாக்கா அதனுடைய இரண்டாவது நாள் போகும்போதே அதனுடைய வாசனை நமக்கு வந்து மாறிவிடும், அதனுடைய தன்மையை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இழந்துடும். அதிலும் அந்த மல்லிகையிலேயே சில ரகங்கள் இருக்கின்றன அல்லவா, நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய அரும்பு இருக்கின்றது, சந்தன முல்லை இருக்கின்றது, குண்டு மல்லி இருக்கின்றது. இவ்வாறு இருக்கக்கூடிய மலர்களையே ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும். அதே காக்கட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையும் மல்லிகையில இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மூன்று நாட்கள் நாலு நாட்கள் வரைக்கும் அப்படியே வாடாம இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே குண்டு மல்லி பாத்தீங்கன்னா மறுநாளே ஒரே நாள்லயே வாடி போயிடும், உங்களுக்கு அதனுடைய தன்மை மாறிவிடும். சந்தன முல்லை பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா சுத்தமாடிடும். இதுல நம்ம அரும்பு சாதாரண முல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முல்லைப்பூ பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம தைரியமா நம்பலாம், அது இருக்கும், அதனுடைய தன்மை வந்து இருக்கும். இந்த குண்டு மல்லி மற்ற பூவெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த தளர்வு மலர்களை இவ்வாறு நம்ம வகைப்படுத்திக்கலாம். இது எதை பொறுத்துனா பூவோடைய வகையை பொறுத்து அதனுடைய இயல்புத்தன்மை மாறுவதற்கான காலங்கள் இருக்கின்றன. அதை நம்ம எப்படி பராமரிக்கலாம், எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னா, அந்த கால சூழல்களுக்கு தகுந்த போல. இப்போ பருவம் வந்து இப்போ நம்ம வந்து அதிகப்படியான வெப்பம் நம்ம வந்து நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ பயன்பாட்டில் கொண்டு வரணும், அதுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ற களஞ்சிய நிலை, சரியான பேக்கேஜிங். அதுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மதுரை டு புதுக்கோட்டை அப்படின்றீங்க, இப்போ புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பேம்பு பேஸ்கட், இப்போ சம்மங்கி பூனா பேம்பு பேஸ்கட் அப்படின்னா மூங்கில் பட்டையால் ஆன அந்த கூடை மாதிரி இருக்கும் அந்த பேஸ்கட், அந்த அது கொண்டு தயாரிச்சிருப்பாங்க. அதுல வென்டிலேஷன் இருக்கணும், அந்த ப்ராப்பர் ஏரேஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த மலர் கெட்டு போகாம நம்ம மார்க்கெட் பண்றதுக்கு எதுவும் அமையும். அப்படி இல்லையா மற்ற சில பூக்கள் இருக்கின்றன அப்படின்ற அந்த கன்னி பேக்ஸ், இதே இதுவே சணல் சாக்கு, அந்த சணல் சாக்குலயே பாத்தீங்கன்னாக்கா ஏரேஷன் இருக்கக்கூடிய மாதிரியோடு தன்மையுடைய சாக்கை தான் நம்ம வந்து அந்த பேக்கை தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையா இருக்கும், நம்ம ஒரு ஏற்றுமதி செய்வதற்கு அதனுடைய சுயத்தன்மை கெட்டு போகாமல் தடுப்பதற்கு. இதே கட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க வச்சுக்கீங்களா, இப்போ ரோஜாவிலேயே கட்டிங்ஸ் இருக்குது, ஒசூர்லேருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அனுப்புகிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த்துக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது 15-24 அதிகபட்சம் 2-3 weeks டைம் கூட அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. அதனுடைய நேச்சரே நார்மலாக 7-14 days இருக்கும். அது மீறியும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா சில கலவைகளை அங்கே வந்து இயற்கை கலவைகளை அவங்க பயன்படுத்துறாங்க. அங்க வந்து ஸ்டோரேஜ் வந்து மலர்களை வந்து அந்த கட்டிங் செய்யற அந்த பருவத்திலிருந்து அது மார்க்கெட் கன்சியூமர் கைக்கு, அதாவது வாங்குபவர் கைக்கு, அவருடைய கைக்கு சென்று அடையும் வரையே அது கோல்டு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலரை வெட்டின உடனே பக்கெட்ல போட்டுருவாங்க, பக்கெட்ல நீர் இருக்கும், அந்த கோலையில நீர் இருக்கிற பக்கெட்ல தான் வெட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் அது கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு போயிடும். அந்த ஸ்டோரேஜ் யூனிட் எப்ப அது மார்க்கெட் போகுதோ அதுக்கு கிரேடிங் பண்ணணும், நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி இப்ப அதுல டீஃபோலியேஷன், அந்த இலைய தேவையற்ற இலைய கீழ்ப்பகுதியில் இலையெல்லாம் நீக்கம் செய்வாங்க, அந்த தண்டுல இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் நீக்கம் செய்வாங்க. அப்படி நீக்கம் செய்யும் போது பாக்டீரியல் வளர்ச்சியை வந்து அவங்க தடுக்கிறாங்க. ஏன்னா அந்த இலையோடைய அந்த ஈரப்பதத்தை தட்டுச்சுனாக்கா, இலையோடைய அதிக ஈரப்பதம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பாக்டீரியா உற்பத்தியை ஊக்குவிச்சிடும், அது மூலயமா அழுகல் ஏற்பட்டுடும் அப்படின்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு அதை பண்டிலிங் பண்றது, எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு ஒரு 20 பூக்கள் கொண்ட ஒரு குழுவா சேர்த்து வச்சு பண்டில் பண்ணுவாங்க. அப்படி செய்யும் போது அதை செய்து விட்டும் திரும்பவும் வந்து அந்த பக்கெட்லயே வேஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ் சொல்யூஷன்ன்றது அந்த பூ காம்பு அந்த கட்டிங்ஸ் வந்து அதுல நனைந்தே இருக்கும். அது நனைந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது அதனுடைய தன்மை ஃப்ரெஷ்ஷா புத்துணர்ச்சியோட இருப்பதற்காகவே அதுலயும் மெயினா சுக்ரோஸ் நம்ம சுகர் சொல்யூஷன் நம்ம வீட்டிலேயே நம்ம பராமரிக்கிறதுனா கொஞ்சோண்டு ஜீனியை எடுத்து தண்ணியில நல்லா நீர்ல கரைச்சிக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்துல இல்ல ஒரு பாட்டில்லையோ எதுலயோ ஒன்று கோவிலையிலயோ அது வச்சு அதுல நம்ம அந்த வாங்கிட்டு வந்த ரோஜா மலரை வச்சோம்னா ஓரிரு நாட்கள் நம்மமே வந்து அந்த பூ கெட்டு போகாம அதனுடைய சுயத்தன்மையோட நம்ம வச்சிருக்கிறதுக்கு இயல்புத்தன்மையோட வச்சிருக்கிறதுக்கு முடியும். அதை தான் வந்து நம்ம வந்து கம்பெனிஸ்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. அது சுக்ரோஸ் மட்டுமே இல்ல, சில்வர் நைட்ரேட்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது, HQC அப்படின்ற சொல்யூஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒரு கம்பெனியும் மாறுபட்ட அளவுல அவங்கவுங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த மலர்களை வந்து அதனுடைய இயல்புத்தன்மையை நீட்டிப்பு செய்வாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு சென்ட் பண்ற வரைக்கும் அதை ஸ்டோர் பண்ணி சில மலர்கள் வந்து 28 நாள் வரைக்கும் கூட அவங்க வந்து சென்ட் பண்றதுக்கு முன்னாடி வச்சு ஸ்டோர் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதுவும் குறிப்பிட்ட சீசன் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிப்ரவரி மாதம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்வதற்காக ஜனவரி மாசமே அங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மேடம். இதுதான் நம்ம வந்து அந்த இயல்பு தன்மையை மாறாம அதை பயன்படுத்துறதுக்காக சில செய்யக்கூடிய கையாளும் முறைகள். இந்த வாய்ப்பளித்த புதுகை பண்பலை புதுக்கோட்டை மாவட்டம் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து விவசாயிகளுக்கு நம்ம தமிழக விவசாயிகளுக்கு தேவையான மலர் சாகுபடிக்கு தேவையான சில ஆலோசனைகளை வழங்கியதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். நான் அதனால் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது புதுகை பண்பலகை நேயர்களுக்கும். இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.
சார், இதுவரைக்கும் மலர் சாகுபடி முறைகளை குறித்து நேயர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கியதற்கு உங்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நன்றி மேடம், நன்றி.